கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை நம்முடைய சியோன் இன்டர்நேஷனல் செமினரிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு ஒரு புதிய அசைன்மெண்ட் கொடுக்க விரும்புகிறேன். நம்முடைய பாடத்திற்காக ஒரு நோட்டு போட்டு வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, அதை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் இன்றைய தேதியை போட்டு நீங்கள் கேட்கும் இந்த பாட தலைப்பையும் எழுதிக் கொள்ளுங்கள். புதிதாக இதில் கற்றுக்கொண்ட 5 காரியங்களை 5 வரிகளில் எழுதி வைத்துக் கொண்டு நாங்கள் கேட்கும்போது அதை செராக்ஸ் எடுத்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். இதற்கும் மதிப்பெண் உண்டு. இன்றைய பாடத்தை உங்களுக்கு தேவ கிருபையோடு போதிக்கிறவர் பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் ஜோஷ்வா அவர்கள்.
கிறிஸ்துவுக்கள் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளிலும் கூட வேதாகம விளக்கவியல் பாட புத்தகத்தில் அடுத்ததொரு பாடத்தை படிக்க இருக்கின்றோம். நாம் வேதாகமத்தை விளக்கம் கொள்ளும்போது அதன் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்க்க வேண்டும். அதன் முக்கியத்துவம் என்ன என்றெல்லாம் நாம் இந்த வேளையில சிந்திக்க இருக்கின்றோம். வேத பகுதியின் சந்தர்ப்ப அமைப்பை நாம் அறிந்திட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். என சிலர் இவ்விதமாக அதனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்க்கறதில்ல, முன்னும் பின்னும் உள்ள வசனத்தை பார்க்கறதில்ல, முன்னும் பின்னும் உள்ள அதிகாரத்தை பார்க்கறதில்ல. அவ்விதமாக ஒரு குறிப்பிட்ட வசனத்தை வெளியே எடுத்து அந்த அதிகாரத்தில் இருந்து தூரை எடுத்து அதற்கு தனி விளக்கத்தை கொடுக்கும் பொழுது அங்கே தவறான விளக்கம் கொடுக்கப்பட்டதாய் மாறிவிடுகிறது. கள்ள உபதேசத்தை உங்களை அறியாமலே நீங்கள் செய்து விடுகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், எச்சரிக்க விரும்புகிறேன். ஆம் பிரியமானவர்களே, நாம் சந்தர்ப்ப அமைப்பை பார்க்க வேண்டியது அவசியம், கான்டெக்ஸ்ட பார்க்க வேண்டியது அவசியம். அதை பார்க்காம செய்கிற விளக்கம் தவறாய் போய்விடும். அதனால அத்த விளக்கம் செய்யும் முன்னர் ஒரு பகுதிய ஒரு வேத வசனத்தை நீங்க விளக்கப்படுத்தும் முன்னர் அதற்கு முன்னும் பின்னும் உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு முறைக்கு இரு முறை இல்லாவிட்டால் புரியும் வரை நீங்க திரும்ப திரும்ப வாசித்து பார்க்கணும். அது எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கறத நீங்க முதலாவது அறிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். ஏன்னா நம்ம இந்த வேதாகமம் எழுதப்பட்ட காலகட்டத்தில் வேதாகமம் அதிகார வசன பிரிவுகளை கொண்டிருக்கவில்லை என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டியது அவசியம். அன்றைய காலகட்டத்தில் தொடர்ச்சியாக பத்தி பத்தியாக, அதாவது பேராகிராப் பேராகிராப்பாக மொத்தமா தொடர்ந்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம்தான் வேதாகமம். ஏனெனில் ஆரம்பத்தில் வேதாகமத்தில் அதிகார வசன பிரிவு இருந்திருக்கவில்லை. அந்த அதிகார பிரிவு வசன பிரிவு வந்த பிறகு அதை படிப்பதற்கு மிகவும் எளிதாக மாறி விட்டிருக்கிறது. உதாரணமாக யோவான் 3:16 வசனம் என்று சொல்லும்போது அதன் இருப்பிடத்தை நாம் எளிதாக கண்டுகொள்ள முடியும். ஆனால் அதை சொல்லாதபடி வசனத்தை நாம் சொல்வோமானால் முழு வசனமும் தெரிந்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் முழு வேதாகமும் தெரிந்தால்தான் அந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியும். ஆகவே இவ்விதமாக வேத வசனங்கள் வரிசையாக மொத்தமாக எழுதப்பட்ட அந்த வசன தொகுப்பு பிறகு நம்முடைய வசதிக்காக அதிகாரமாக வசனங்களாக பிரிக்கப்பட்டது. நாம் இப்பொழுது பார்க்கிற இந்த அதிகார வசன பிரிவுகள் ஸ்டீபன் லாங்டன் என்பவரால் கொண்டுவரப்பட்டது என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். இவர் கேன்டர்பரியில் ஆர்ச் பிஷப்பாக இருந்தார். இந்த லாங்டன் என்பவர் கிபி 1227 இவ்விதமான பிரிவுகளை செய்தார் என்று பார்க்கிறோம். 1382 விக்லிப் ஆங்கில வேதாகமம் இந்த அதிகார வசன பிரிவுகளை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தது. இதற்கு பின்பதாக இந்த லாங்டன் என்பவருடைய இந்த அதிகார பிரிவு வசன பிரிவுகள் எல்லா வேதாகமத்திலும் பயன்படுத்த ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி வரலாற்றிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவ்விதமாக 1382 வரை அதிகார பிரிவு வசன பிரிவு இருந்திருக்கவில்லை வேதாகமத்தில். ஆனால் அதற்கு பின்பதாக இந்த அதிகார பிரிவு வசன பிரிவு நம்முடைய வசதிக்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் அப்படி கொண்டு வரப்பட்டதினாலே அநேக நன்மைகள் உண்டாகி இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனாலும் அதில் சில குறைபாடுகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன குறைபாடுகள்? வசன வசனமாக பிரிக்கப்பட்டவுடன் நாம் நினைக்கிறது இந்த வசனம் தனியாக இருக்கின்றது என்ற இடத்துக்கு சிந்தனைக்கு நாம் வந்துவிட்டோம். ஒரு குறிப்பிட்ட அதிகார பிரிவுக்கு வந்த பிறகு இந்த அதிகாரத்துக்கும் முந்தின அதிகாரத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நாம ஒரு நினைக்கின்ற இடத்துக்கு வந்துவிட்டோம். ஆனா அது சரியான விஷயம் அல்ல, சரியான எண்ணம் அல்ல. முந்தின அதிகாரத்தின் தொடர்ச்சி அடுத்த அதிகார வசனத்தின் முதல் வசனத்தில் கூட இருக்கும். மட்டுமல்ல, முந்தின வசனத்தினுடைய கருத்தின் அந்த நீரோட்டம் அடுத்த வசனத்திலும் அதற்கடுத்த வசனத்திலும் ஒரு பகுதி முழுவதிலும் ஒரு அதிகாரம் முழுவதிலும் ஏன் ஒரு புத்தகம் முழுவதிலும் கூட ஓட வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் வேதத்திலுள்ள ஒவ்வொரு புத்தகத்தின் கருத்துகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது என்பதையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப முழு வேதாகமத்தையும் நம்ம பார்க்கணும். முதலாவது வேத வசனத்தை பார்க்கணும், அதுக்கு முன்னும் பின்னும் உள்ள வசனத்தை பார்க்கணும், அதன் அதிகாரத்தை பார்க்கணும், எந்த அதிகாரத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு, அடுத்து முந்தின அதிகாரத்தில் இந்த கருத்து துவக்கி வருகிறதா என்பதை பார்க்கணும், அடுத்து அந்த புத்தகத்தின் முழு அர்த்தமும் என்ன சொல்லுது, எதைப்பற்றி எழுத ஆரம்பித்து அவர் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் என்று பார்க்கணும். இதுக்கு அப்புறம் நீங்க முழு வேதாகமத்திலும் இந்த கருத்து எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற கண்ணோட்டத்தோடு நீங்க சிந்தித்து பாருங்க, ஆரோக்கியமான ஒரு கருத்தை நீங்கள் வேதத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். மாறாக ஒரு குறிப்பிட்ட வசனத்தை எடுத்துக்கொண்டு வேதம் இதைத்தான் போதிக்கிறது என்று சொல்கிறது கள்ளப்போதகம், தவறான உபதேசம் என்பதை நீங்க புரிந்து நீங்கள் இதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். நல்ல உபதேசத்தை சரியான கருத்தை வேதாகமத்தில் பெற்று மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம் என்ற ஒரு உணர்வை நீங்க பெற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உதாரணமாக பிலிப்பியர் 3:13-14 வசனங்களை நான் முதலாவது உங்களுக்கு வாசிக்கிறேன். இதை வாசித்து உங்களுக்கு சொன்ன பிறகு இதை தொடர்ந்து நாம் அதன் அர்த்தத்தை எவ்விதமாக எடுக்கிறோம் என்று நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த விரும்புகின்றேன். பிலிப்பியர் 3:13-14 கவனியுங்கள். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ இந்த ரெண்டு வசனத்தை மட்டும் கவனித்து பாருங்க. இதை உற்று கவனித்து பார்த்தீங்கன்னா யார் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி முதலாவது கேள்வி கேட்டு பாருங்க, உங்களுக்கு உடனே கண்டுபிடிக்க முடியாது. யார் சொல்கிறார், யாரை பற்றி இந்த பகுதி சொல்கிறது? பின்னானவைகளை மறந்து என்று சொல்கிறாரே, எந்த பின்னானவைகளை அவர் மறந்தார்? முன்னானவைகளை நாடுவதாக சொல்கிறாரே, இதை எழுதியவர் எந்த முன்னானவைகளை நாடி அவர் செல்கின்றார்? இலக்கை நோக்கி தொடர்கிறதாக சொல்கிறாரே, அவர் கூறுகிற இலக்கு என்ன அப்படின்னு இந்த வசனங்களை வைத்து நீங்க கேள்வி கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரிகிறது இல்ல. ஏன்னா இந்த ரெண்டு வசனத்திலையும் அதுக்குரிய பதில் சொல்லப்படல. அப்போ நீங்க இந்த ரெண்டு வசனத்திலிருந்து முழு அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நீங்க ஒன்னு செய்யலாம், இதுக்கு முன்னே பின்னே உள்ள வசனத்தை பார்க்க வேண்டும். அப்போ உடனடியாக இருக்கிற வசனத்தை முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா அதிலிருந்து சில அர்த்தங்களை பார்க்க கண்டுபிடிக்க முடியும். நீங்க கேட்ட இந்த கேள்விகளுக்கு பதில் அங்கிருந்து கிடைக்கிறதா இருக்கிறது. நீங்க இந்த புத்தகத்தின் துவக்கத்துக்கு போங்க. இந்த பிலிப்பியர்கள் நிறுவம் பெரிய ஒரு புத்தகம் அல்ல, 4 அதிகாரம் இதுல இருக்கு என்பதை நீங்க அறிவீங்க. அப்ப இந்த 4 அதிகாரத்தையும் முதலாவது நீங்க கூட முழுவதும் ஒரு வாசிச்சு வேதத்தை சரியா புரிந்து கொள்ள விரும்பினா இந்த மாதிரி சின்ன புத்தகத்தையாவது முழுவதும் ஒரே நேரத்தில் வாசித்து பழகணும். அப்படி வாசித்து பிலிப்பியர் 1:1 வசனத்துக்கு வாங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது என்று அங்கே துவக்குகிறத பார்க்கலாம். அப்போ நம்ம சற்று முன்னர் 3:13 கேட்ட கேள்விக்கு பதில் இங்க எங்க இருக்குது? ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இருக்குது. இதை யார் சொல்லுகிறார்? பவுல் சொல்லுகிறார். யாருக்கு எழுதுகிறார்? பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்து இயேசுக்குள்ளான விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அப்ப யார் எழுதுனா, யாருக்கு எழுதுகிறார் அப்படிங்கிறதுக்கு பதில் இப்பொழுது நம்ம கண்டுபிடித்துக் கொள்ள முடிகிறது. அடுத்து 3:10 நீங்க பாத்தீங்கன்னா, அங்க அவருடைய குறிக்கோளை பற்றி சில காரியங்களை சொல்கிறது நீங்க பார்க்கலாம். 3:10-11 போன்றவற்றை நான் வாசிக்கிறேன், பாருங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று கூறுகிறார். அப்ப இங்க அவர் தன்னுடைய குறிக்கோள்களை கூறுகிறார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறியணும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும், அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்க தகுதியை பெறணும் அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான குறிக்கோளாய் இருக்கிறது. இந்த குறிக்கோளை அடைவதற்காகவே அவர் முன்னோக்கி நாடி செல்வதாக சொல்கின்றார். பாத்தீங்களா, 13:14 இங்க 10வது வசனத்துல நாம பதில பெறுகின்றோம். இவ்விதமாக வேதத்தின் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு நம்ம விளக்கப்படுத்தக்கூடாது என்பதை நீங்க இப்பொழுது தெளிவாக புரிந்திருப்பீங்க. முழு புத்தகத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு, முழு அதிகாரத்தை பார்க்க வேண்டியிருக்கு, வசனத்தின் முன்னே பின்னே இருக்கிற வசனங்களை பார்க்க வேண்டியிருக்கு. அப்பொழுதுதான் சரியான அர்த்தத்தை நாம் கொடுக்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. பிரசங்கத்துக்கும் நீங்க அப்படித்தான் பார்க்க வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்க்கணும், முன்னும் பின்னும் இருக்கிற பகுதியை நீங்க பார்க்க வேண்டியது அவசியம். ஆகவே பிரியமானவர்களே, நீங்க வேதத்தின் எந்த ஒரு வசனத்தையும் தனியா எடுத்து பிரசங்கிக்காதீர்கள். அதுக்கு முன்னும் பின்னும் உள்ள வசனத்தை பாருங்க. ஒரு குறிப்பிட்ட வசனத்தில் ஆரம்பிக்கலாம், அது தப்பில்ல. ஆனா நீங்க விளக்கப்படுத்தும் போது அதன் முன்னும் பின்னும் உள்ள வசனத்தை பார்த்தவர்களாக, அதிகாரத்தை பார்த்தவர்களாக, அந்த முழு பகுதியின் அர்த்தத்தை கவனித்தவர்களாக நீங்க விளக்கப்படுத்துவதுதான் சரியாக இருக்க முடியும். அதை நீங்கள் செய்வீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதைத் தொடர்ந்து நாம் கவிதையின் இடையில் இருக்கிற வேதாகம புத்தகங்களை எவ்விதமாக வியாக்கியானம் பண்ண வேண்டும் என்று நாம் சற்று சிந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய வேதாகமத்தில் அநேக புத்தகங்கள் கவிதை நடையில் இருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ இல்லையோ, ஆனால் அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். வேதாகமத்தில் அநேக வேத பகுதிகள் கவிதை நடையில இருக்குது. உதாரணமா சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, புலம்பல், இந்த புத்தகங்கள் முழுவதும் கவிதை நடையிலேயே இருக்கிறது என்பதை நீங்க தெரிந்து வைத்திருக்க வேண்டும். யோபு புத்தகத்தில் 1வது அதிகாரமும் கடைசி அதிகாரத்தில் 7-16 வரையிலான வசனங்கள் தவிர ஏனைய பகுதிகள் அனைத்தும் கவிதை பகுதிகளாகவே உள்ளன என்பதையும் நீங்க அறிந்து கொள்ளணும். தீர்க்க தரிசன புத்தகங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏசாயா, எரேமியா, ஓசியா போன்ற புத்தகங்களில் பெரும்பாலான பகுதிகள் கவிதை நடையிலேயே எழுதப்பட்டிருக்கின்றன. இதுபோக எசேக்கியல், யோனா, சகரியா போன்ற புத்தகங்களில் சில பகுதிகள் கவிதை நடையில்தான் உள்ளன. இவற்றை தவிர வேதத்தின் ஏனைய பகுதிகளிலும் கவிதை நடை வந்திருக்கிறத நாம் ஆங்காங்கே நிதானித்து அறிய முடியும். எனவே இந்த பகுதிகளை நாம் அர்த்த விளக்கம் செய்யும் போது அந்த காலகட்டத்தில், அதாவது இந்த வேதாகம காலகட்டத்தில் மக்களுடைய கவிதையின் சிறப்பம்சங்கள் எப்படி இருந்தது என்பதை நீங்க அறிந்து விளக்கப்படுத்த வேண்டியது அவசியம். இப்போ கவிதை என்றாலே அது அதிகப்படுத்தி சொல்லப்படுகிற காரியமாகத்தான் இருக்கும் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, மீன் போன்ற கண்ணுடையாள் அப்படின்னு சொல்லப்படுது தமிழ் கவிதை ஒன்று. அப்போ அதுக்காக மீன் போன்றதான் அந்த கண் இருக்குன்னு சொல்லப்படுகிறது ஒழிய மீனை போலவே கண் இருக்கிறதா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இல்ல, அந்த கண் அந்த அளவுக்கு மீன் போல இருக்குது அப்படின்னு அர்த்தப்படுத்துவதற்காக கவிதையில சொல்லப்படுகிறது இயற்கை தான். நாம இத உயர்வு நவிற்சி அணி, ஹைபர் போல் அப்படின்னு சொல்லி நாம இத சொல்லுவோம். அப்போ இவ்விதமாக உயர்த்தி பேசுகிறது. எப்படி சில காரியங்கள் இருக்கு, அதை நம்ம சற்று சிந்திக்க இருக்கின்றோம். ஒருவேளை வேதாகமத்தில் நீங்க வெளிப்படையா பார்க்கும்போது கவிதையில இந்த பகுதிகள்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. சற்று முன்னர் கூறினேன் அல்லவா, இந்த புத்தகங்கள் எல்லாம் கவிதை போல இல்லாமல் இருக்கிறது என்று நீங்க சொல்வீங்க. ஏன்னா அது மொழிபெயர்க்கப்பட்டு நம்முடைய மொழிக்கு வரும் பொழுது இந்த வகையில் அது காணப்படுது. ஆனா மூல மொழியில இந்த புத்தகங்கள் எல்லாம் கவிதை நிலையில தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம அந்த இடத்துக்கு நம்ம சென்று பார்க்கணும், அந்த மூல பாசையில பார்க்கணும், மட்டும் அந்த கவிதைகளின் தன்மைகளை நம்ம அறிந்து கொள்ளணும். அன்றைய காலகட்டத்தில் கவிதைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எவ்விதமாக எழுதினார்கள், எந்த அளவிற்கு அதிலே கருத்துக்கள் உயர்த்தி பேசப்பட்டிருக்கு, இப்படியெல்லாம் அவங்க சொல்வாங்க அப்படிங்கறத நாம புரிந்தாதான் சரியான அர்த்த விளக்கத்தை அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு, குறிப்பிட்ட வேத வசனத்துக்கு நீங்களும் நானும் கொடுக்க முடியும். அப்ப அதற்கு நம்ம அந்த காலகட்டத்தில் இருந்த கவிதை நிலை, இலக்கண நிலை போன்றவற்றை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. நீதிமொழிகளை தான் எடுத்துக்கொள்ளுங்களேன், அது கவிதை புத்தகம். ஆனா நீங்க அதை உணராம அதுல மிக உயர்த்தி சொல்லப்பட்ட காரியத்தை நீங்க ரொம்ப சாதாரணமான அர்த்தத்தோடு எடுத்தீங்கன்னா கருத்து தப்பா போயிடும். இப்ப உதாரணமா இயேசு கிறிஸ்து கூறுகிற வசனத்தை கூட பாருங்களேன், அவர் சில இடங்களில் மிக மிக உயர்த்தி பேசியிருக்கிறார். உன் கண் இடரல் உண்டாக்கினா அதை பிடுங்கி போடுன்னு சொல்றாரு வைங்களேன். அப்ப இத எவ்வளவு தூரம் அவர் உயர்த்தி சொல்லியிருக்கிறார் என்பதை கவனிங்க. இதே மாதிரிதான் கவிதை புத்தகத்துல சில காரியங்கள் ஹைபர் போல், உயர்வு நவிழ்ச்சி அணி அப்படியாக வந்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அது உயர்த்தி கூறப்பட்டிருக்கிற அர்த்தத்தை நாம கொஞ்சம் தாழ்த்தி கொண்டு வந்து நமக்கு ஏற்ற அர்த்தத்துக்கு கொண்டு வருவதில்தான் உங்களுடைய வியாக்கியான கலையின் திறமை இருக்குது. அப்ப இதெல்லாம் கருத்தில் கொள்ள நமக்கு வேதாகம விளக்கவியல் கற்றுத்தருது. சரி, கவிதை புத்தகத்தை நாம் எவ்விதமாக விளக்கம் கொள்ளப் போகிறோம் கொஞ்சம் நம்ம சற்று சிந்தித்து தொடர்ந்து உள்ள காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அப்ப நீங்க அறிந்து கொண்டிருப்பீங்க, இந்த பழைய ஏற்பாட்டில் நிறைய பகுதி கவிதை புத்தகமாகவே இருக்கிறது. நாம இதை பார்க்கும்போது, அதாவது சின்ன தீர்க்க தரிசிகளின் புஸ்தகத்திலையும் இருக்குது, பெரிய தீர்க்க தரிசிகள், இப்படி நாம கவனித்து பார்க்கும் பொழுது, ஒரு கணக்கெடுப்பு வைக்கும் பொழுது, பழைய பாட்டுல பாதி பகுதி கவிதை புத்தகமாகவே இருக்குது என்ற ஒரு முடிவுக்கு நீங்களால வர முடியும். மட்டும் கிறிஸ்தவ வேதாகமத்துல மூன்றுல இரண்டு பகுதி கவிதை புத்தகமாகவே இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல புதிய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 1:46 55, 68-79, பிலிப்பியர் 2:6-11 வரை உள்ள பகுதி எல்லாமே கவிதை பகுதியாகவே இருக்கிறது. அப்போ நீங்க இதை மிகவும் தெளிவாக புரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அண்ணா என்னான்னு மூன்றுல ரெண்டு பகுதி கவிதை புத்தகமாகவே வேதத்தில் இருக்குமானால் நாம் அதை சரியா புரிந்து கொள்ளணும்னா அந்த காலகட்டத்தில் இருந்த கவிதை நடை, அதன் முக்கியத்துவம் போன்றவற்றை தெரிந்து வைத்தால்தான் நம்ம நன்றாக சரியான விளக்கத்துக்கு கொண்டு வர முடியும். கவிதை என்றாலே அழகான, வலிமையான ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நடை. கவிதை நடை அப்படியாக இருக்கும் இல்லையா, அழகான, ரொம்ப மனதை கவரக்கூடியதாக இருக்கக்கூடியதுதான் கவிதை நடை. நிச்சயமா கவிதையில் எழுதுகிறவர்கள் ஒரு கற்பனையோடு எழுதுவார்கள். அப்ப நீங்களும் நானும் இப்படிப்பட்ட புத்தகங்களை வாசிக்கும் போது அதற்கென தனிப்பட்ட ஒரு கற்பனை நமக்கு ரொம்ப அவசியம். அத ஒரு சில எடுத்துக்காட்டுகளை வைத்து சொல்லும் போது நீங்க அதை புரிந்து கொள்வீர்கள். நாம் தொடர்ந்து கவிதை புத்தகங்களை எவ்விதமாக விளக்கப்படுத்த போகின்றோம் என்பதை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். அதிலே குறிப்பாக இலக்கணம் வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் கவனம் பண்ணீங்கன்னா நீங்க அழகாக கற்றுக்கொள்வீங்க, மட்டும் வேதத்தையும் ஆழமாக கற்றுக்கொள்ள இது உதவி செய்யும். கவிதை புத்தகத்துல முக்கியமா விளங்கக்கூடிய ஒன்று என்னன்னா உருவக மொழி அதிகமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கோம். அதை நாம் எல்லோரும் அறிவோம். கவிதைகள் பொதுவாக உருவக மொழிகளையே அதிகம் பயன்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. அதுல ஓமானம் காணப்படும், ஓமேயங்கள் காணப்படும். ஓமானம் என்பது ஒப்பிட பயன்படும் பொருள் பெயரு ஓமானம்னு பெயரு, ஒப்பிடப்படும் பொருள் பெயரு ஓமேயம் என்று பெயரு.
அதாவது பால் போன்ற நிலா அப்படின்னு சொல்லப்படுதுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். இதுல பால் என்பது உபமானம், ஏன்னா ஒப்பிட பயன்படுகிற பொருள் பாலாக இருக்கிறது. ஆனா எதற்கு ஒப்பிடப்பட்டு இந்த பால் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது நிலா. அப்ப ஒப்பிடப்படும் பொருள் உபமேயம் என்று அழைக்கப்படுகிறது. இது ரெண்டே நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ உபமானம் உபமேயம் கவிதையில அதிகமா காணப்படும். இது பொதுவான ஒரு கருத்தாக இருந்தாலும் வேதாகம கவிதையும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஆகவே நாம் கவிதை பகுதியில் உள்ள உருவக மொழியை கருத்தில் கொள்ளாம அர்த்த விளக்கம் செய்ய முற்பட்டா நம்ம தவறான வியாக்கியானம் பண்ணி முடிப்போம். அதாவது நம்ம சொல்கிற விளக்கம் தவறானதாகவே பிழையானதாகவே இருக்கும். வேதத்துல உரைநடை பகுதிகளில உருவக மொழிகள் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே கற்றோம். ஆனாலும் உரைநடை பகுதியை விட கவிதை பகுதிகளில் மிக மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் அந்த உபமானம் உபமேயங்கள், அதாவது உருவக மொழி அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த உருவகங்களை சரியான விதத்துல நம்ம அர்த்த விளக்கம் செய்வதற்கு நாம் இந்த இலக்கணத்தை கொஞ்சம் மீண்டும் திருப்பி பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம முன்ன வகுப்புல படித்திருப்போம், எல்லாம் நாம பரீட்சைக்கு தான் படித்திருப்போமே ஒழிய அதை வாழ்விற்கு பயன்படுத்துகிறது இல்ல. ஆனா இப்போ வேதம் வாசிக்கிறதுக்கு இலக்கணம் பயன்படுது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன், கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக இந்த உருவக மொழியில உயிர் உருவக அணி பயன்படுத்தப்பட்டிருக்கும், உயர்வு நகர்ச்சி அணி பயன்படுத்தப்பட்டிருக்கும், ஆகுபெயர் அணி பயன்படுத்தப்பட்டிருக்கும், இன் சொல்லணி பயன்படுத்தப்பட்டிருக்கும், முரண் தொடையணி பயன்படுத்தப்பட்டிருக்கும், வஞ்ச புகழ்ச்சி அணி, அதே போல புனையுருவணி போன்ற உருவகங்கள் வேதாகமத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதாகம கவிதை புத்தகங்கள்ல அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது கூட மனு உருவகம் என்றதொரு இலக்கணமும் காணப்படுது. இது வேதாகம மொழி நடையினுடைய சிறப்பு அம்சமாகும். அது என்னன்னு நான் தொடர்ச்ச சொல்லிடுவேன், உங்களுக்கு புரியும். மனு உருவகம் இது கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்கு தெரிகிறதுனால என்னென்ன லேசா சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். அதாவது நம்ம ஆவியான தேவனை வணங்குகிறோம். இந்த ஆவியான தேவனை நம்ம மானிட உருவில் வர்ணித்து அவருக்கு மானிட அவயங்கள் கொடுத்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆனா ஆவியான தேவனுக்கு கைகள் இல்லை, கால்கள் இல்லை, கண்களால் காண முடியாது என்பதுதான் உண்மை. ஆனா மனிதர்களாகி நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக மனு உருவகத்தில் தேவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறத மனு உருவக அணி என்று சொல்லி விசேஷமா நம்ம படிக்கிறோம். நான் மீண்டும் முதல்ல இருந்து நான் விளக்கம் சொல்ல இருக்கிறேன். அதாவது உயிர் உருவக அணினா என்ன அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். உயிர் உருவக அணி அதாவது உயிரற்ற சடப்பொருட்களும் பண்பு பெயரால குறிப்பிடப்படுகிறத நம்ம வேதத்துல பாக்கிறோம். உயிருள்ள ஜீவியாக இந்த உயிரற்ற சடப்பொருட்கள் வர்ணிக்கப்படுகிறத நம்ம உயிர் உருவக அணி அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். நீங்க சில வேத வசனங்களை பார்க்கும்போது கடல் இது போன்று இயற்கை அந்த காரியங்கள் உயிரற்ற காரியங்கள் கூட உயிருள்ளவைகளை போல நினைத்து பாவித்து சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். உதாரணமாக 114:5-6 பாருங்க. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே நீங்கள் ஆட்டு கடாக்களைப் போலவும், குன்றுகளே நீங்கள் ஆட்டு குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது என்று கேட்கப்படுகிறத பார்க்கலாம். இப்போ கடல் அதே போல மலைகள் குன்றுகள் இவைகளெல்லாம் உயிருள்ளவை போல நினைத்து இங்கே உருவகப்படுத்தி சொல்லப்படுகிறத பாருங்க. அப்போ இவ்விதமாக சொல்லப்படுகிறது தான் உயிர் உருவக அணி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து வஞ்ச புகழ்ச்சி அணி. இது நமக்கு பொதுவா தெரிந்த விஷயம்தான், ஆனாலும் சொல்ல விரும்புகிறேன். ஒன்றை புகழ்வது போல கூறி இகழ்வது இது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி. கேட்பதற்கு புகழ்கிறது மாதிரிதான் தெரியும், ஆனா இகழ்ச்சியா சொல்லப்படுகிறத வஞ்ச புகழ்ச்சி அணி என்று நாம இலக்கணத்துல படிக்கிறோம். இத பேச்சு வழக்குல வார்த்தைகள் உச்சரிக்கப்படும் முறையை கொண்டுதான் நம்ம இனம் கண்டுகொள்ள முடியுமே ஒழி மற்றபடி அத வாசிக்கும் போது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். உதாரணமாக பொய் பேசுகிற ஒருவனை பார்த்து இவன் ரொம்ப நீதிமான், இவன் நீதிமான் பரம்பரையில பிறந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிற வார்த்தையை பார்க்கும்போது இவன் உண்மையிலே நீதிமான் போல தோன்றும், ஆனா சொல்கிற துணி இருக்குது பாருங்க, அதை வைத்து பார்க்கும்போது இவன் நீதிமானுடைய பரம்பரையில வந்தவர் அப்படின்னு சொல்லும் போது ஓ இவர் பரிகசித்து சொல்கிறார் அப்படிங்கறத புரிந்து இந்த வஞ்ச புகழ்ச்சி அணியை நம்ம கண்டுகொள்ள முடியும். புகழ்வது போல இகழ்வது, இதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணி. வேதத்திலும் சில வசனங்களை நான் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறத வாசித்து காண்பிக்கிற பாருங்க. 2 சாமுவேல் 6:20. கர்த்தருடைய பெட்டி நகரத்துக்குள் கொண்டு வருகிற பொழுது இந்த தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணி கொண்டிருந்தத சவுலின் குமாரத்தியாக மீகாள் பார்த்தான். பார்த்துட்டு அவ எவ்விதமா சொல்கிற பாருங்க. 20 தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை ஒரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள் என்று சொல்கிறத பார்க்கிறோம். 2 சாமுவேல் 6:20 அவர் சொல்கிற அந்த வார்த்தை மகிமைப்பட்டிருந்தார் என்று அவள் சொன்னாலும் அவ சொல்கிற துணியில நம்ம புரிந்து கொள்ளலாம் அவ உண்மையிலே புகழல இகழ்கிறா அப்படிங்கறத நம்ம கண்டுகொள்ள முடிகிறது. அதே போல நீங்க 1 கொரிந்தியர் 4:8 பாருங்க. இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்களே, எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே, நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே என்று பவுல் கூறுகிறத பாருங்க. புகழ்கிறது போல இருக்கிறது, ஆனா இகழ்ந்து பேசுகிறார். இகழ்ந்து பேசுகிறார் என்று கூறுவதை விட கடிந்து கொண்டு அவர்களை சுட்டிக்காட்டி பேசுகிறத நாம பார்க்கிறோம். இப்படி அநேக வார்த்தைகளை நீங்க பார்க்க முடியும். பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 11:19 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் புத்தி உள்ளவர்களாயிருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே என்று அவர் கூறுகிறதையும் கவனித்து பாருங்க. அங்கே இவ்விதமாய் புகழ்வது போல அங்கே கடிந்து கொண்டு சொல்லப்படுகிற வார்த்தைகள் பிரியமானவர்களை இவ்விதமாய் சொல்லப்படுகிறதைத்தான் நாம் பஞ்ச புகழ்ச்சி அணி என்று அழைக்கிறோம். இப்படிப்பட்ட அநேக வார்த்தைகளை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதையும் நம்ம கவனித்துதான் வேதாகமத்தை விளக்கம் கொள்ளணும். கவிதை நடையில அநேக புத்தகம் காணப்படுகிறது, அநேக வசனங்கள் காணப்படுகிறது. ஆகவே அதற்கு இந்த நியதிகளை நீங்க பயன்படுத்தி அதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து புனையுருவணி அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு அணியை பார்க்கின்றோம். புனையுருவணி அதாவது இல்லாத ஒன்றை இருப்பதாக உருவகித்து அதனோடு பேசுவதற்காக உபயோகிக்கப்படுவதே புனையுருவணி என்று அழைக்கப்படுகிறது. சில சமயங்கள்ல உயிரற்ற சடப்பொருட்களை பார்த்து பேசுகிறதற்கு இவ்வுருவகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நீங்க வேதத்துல பார்க்கலாம். சில உதாரணங்களை கூறுகிறேன் பாருங்க. எசேக்கியேல் 37:4 அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறத பார்க்கலாம். அப்போ எலும்புகள் உயிரற்ற காரியம், அப்ப அதுக்கு உயிர் இருக்கிறது போல நினைத்து அதோடு பேசுகிற ஒரு காரியத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். உயிரற்ற சடப்பொருளோடு பேசுகிறதற்கு இந்த புனை உருவணி பயன்படுத்தப்படுகிறத பாருங்க. அந்த எலும்புகளோடு பேசுங்க அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுகிற வார்த்தையை கவனிங்க. அதே போல எரேமியா 47:6 பாருங்கள். கர்த்தரின் பட்டயமே, எந்த மட்டும் அமராதிருப்பாய், உன் உரைக்குள் திரும்பி வந்து ஓய்ந்து அமர்ந்திரு என்று அங்கே சொல்கிறத பார்க்கலாம். அப்போ இந்த பட்டயத்திற்கு உயிர் இல்லை, ஆனா இந்த உயிரற்ற சடப்பொருளோடு பேசுகிறது போல காணப்படுகிற ஒரு புனை உருவணி பயன்படுத்தப்பட்டிருக்கிறத கவனித்து பாருங்க. இப்படி அநேக எடுத்துக்காட்டுகளை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். நீங்க இதை சற்று புரிந்து கொண்டால் போதும். ஆகவேதான் ஓரிரு எடுத்துக்காட்டை கூறி விளக்கத்தை கூறி நான் நேரமாகின்றபடியால் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். புனை உருவணியை புரிந்து கொண்டீர்கள். அடுத்து ஆகு பேரணி என்றால் என்ன என்று அதை குறித்து சற்று சிந்திக்க இருக்கிறோம். அது வேதத்தில் எங்கு வருகிறது என்றெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு வார்த்தைக்கு பதிலாக அதனோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடைய இன்னும் ஒரு வார்த்தையை உபயோகிக்கும் போது அது ஆகு பெயரணி ஆகிறது என்று அந்த இலக்கணத்தில் படிக்கிறோம். ஒரு வார்த்தைக்கு பதிலாக அதுக்கு ஏதோ ஒரு வகையில தொடர்புடைய இன்னொரு வார்த்தையை எடுத்து பயன்படுத்துகிறத பேருதான் ஆகு பெயரணி. இப்ப லேவியராகமும் 19:32 சற்று கவனியுங்கள். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கணம் பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர் என்று அங்கே வாசிக்கிறோம். இங்கே நரைத்த முடியை குறித்து வசனம் சொல்கிறது. இது எதை குறிக்கிறது? ஒரு மனிதனுக்கு வயதான நிலையை குறிக்கிறது. அப்போ வயதானவன் என்று நேரடியாக சொல்லாம நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து என்று சொல்கிற இந்த வார்த்தையை கவனிங்க. இது முதிர் வயது உள்ளவன் என்ற வார்த்தைக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்ட ஏதோ ஒரு வகையில் இது தொடர்புடையதா இருக்குது. அதாவது நரைத்த முடி வயதான காலத்துல தான் வரும் இல்லையா? அவ்விதமா தொடர்புடைய அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை கொண்டு நாம் புரிந்து கொள்கிறோம். இங்கே ஆகு பெயரணி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது கூட நீதிமொழிகள் 12:19 வாசித்து நாம் புரிந்து கொள்ள இருக்கின்றோம். சத்திய உதடுகள் என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். இங்க பாருங்க, உதடுகள் அதே போல நாவு, இது ரெண்ட பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சத்திய உதடுகள் அப்படின்னு நம்ம எந்த உதடையும் பார்க்க முடியாது. ஆனா அந்த சத்திய என்ற அந்த வார்த்தை இந்த உதடுகளின் தன்மையை உயர்த்தி அதற்கு ஒரு மெருகூட்டுகிறது. ஏதோ ஒரு வகையில தொடர்புடையதா அது மாறுது. அதாவது உதடுகள் வழியாக சத்தியமான வார்த்தைகள் பேசப்படுவதனால இங்க அந்த தொடர்புடைய வார்த்தை இங்க தூக்கி போடப்பட்டிருக்கு, சத்திய உதடுகள். அது போல பொய் பேசுகிற நாவு, அதனால அது பொய் நாவு என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த நாவுக்கு தொடர்புடைய ஒரு சொல்லாக பொய் என்ற வார்த்தைய ஆகு பெயரணியாய் இங்க பயன்படுத்தும் போது அது பொய் நாவாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக காரியங்களை நீங்க பார்க்க முடியும் பிரியமானவர்களே. ஆகு பெயரணி ஒரு வார்த்தைக்கு பதிலாக அதனோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடைய இன்னொரு வார்த்தையை உபயோகிக்கிறார்கள். அது பேர் ஆகு பெயரணி. அடுத்து இன் சொல்லணி என்றதொரு ஒரு அணியை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போ இன் சொல்லணி அப்படிங்கிறது கேட்பதற்கு கூச்சமாய் சங்கடமாய் இருக்கிற விஷயங்களை இனிமையாக சொல்கிற அந்த ஒரு முறைக்கு பெயர் தான் இன் சொல்லணி, இனிமையாக சொல்வது என்ற அர்த்தம். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல பாலியல் சம்பந்தமான விஷயங்களை நேரடியாக சொல்வது அது கூச்சமானதாக சங்கடமாக இருக்கிற விஷயமா இருக்குது. வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு அது நிச்சயமாய் சங்கடமா இருக்கும். மட்டுமல்ல குடும்பத்தோடு வாசிக்கின்ற ஒரு சூழ்நிலையில இல்லாவிட்டா பொதுமக்கள் மத்தியில வாசிக்கின்ற சூழ்நிலையில் அந்த காரியங்களை நாம் நேரடியாக கூறியிருப்பது சங்கடத்தை கூச்சத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமா இருக்கிறபடினால் வேதாகமத்துல இந்த உருவகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது இன்சொல் அணியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக அந்த வார்த்தையை நேரடியாக போடாம இன்சொல் அணியாக பயன்படுத்தி அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது வசனங்களை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். வேதாகமத்தில் பாலுறவு கொள்கின்ற காரியங்களை பல்வேறு விதமான இன்சொல்லணி அந்த வார்த்தையால பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். உதாரணமாக ஆதியாகமம் 4:1 வசனத்தை பாருங்கள். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கற்பகுதியாகி காயனை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள் என்று வாசிக்கின்றான். ஆக இங்கு பாலுறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை அறிந்தான் என்ற வார்த்தையை கொண்டு பயன்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். இது கூட 1 கொரிந்தியர் 7:1 நாம் பார்ப்போம். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று சொல்கிறத பாருங்க. அப்ப நேரடி அர்த்தம் தொடாமல் இருப்பது அப்படிங்கிறது வேற அர்த்தம். ஆனால் பாலுறவை குறித்து சொல்வதற்காக இங்கே வேறு விதமாக இன்சொல்லணி பயன்படுத்தப்பட்டிருக்கிறத கவனிங்க. இப்படி அநேக வார்த்தைகள் வேதத்தில் வருகிறது, நீங்க அறிவீர்கள். இது பெயர் இன்சொல்லணி. கவிதைகள்ல இப்படி இன்சொல்லணி வருகிறது, ஆகு பெயரணி வருகிறது, புனையுருவணி வருகிறது, இப்படி பல அணிகள் பயன்படுத்தப்படுகிறதெல்லாம் கவனித்துதான் நீங்க வேதாகமத்தை விளக்கம் கொள்ளணும். இன்னும் ஒரு அணியை நான் பற்றி கூறிவிட்டு தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பிரதி ஈட்டணி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சற்று பார்க்க இருக்கிறோம். பிரதி ஈட்டணி அப்படின்னா ஒன்றின் பகுதிக்கு பதிலாக அதன் முழுமையான காரியத்தை பயன்படுத்துவது, அல்லது முழுவதற்கும் பதிலாக அதன் ஒரு பகுதி உபயோகிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கும்னா அது வேறு பிரதி ஈட்டணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. உதாரணமாக யோசுவா 7:11 பாருங்கள். இஸ்ரவேலர் பாவம் செய்தார், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடுகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறத பார்க்கிறோம். இதுல ஒரு பகுதி தான் சொல்லப்பட்டிருக்கு, முழுமையா சொல்லப்படல. எந்த சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டாங்க, எதுல வஞ்சனை செய்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படாம அதன் ஒரு பகுதி மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறத கவனித்து பாருங்க. இது பிரதி ஈட்டணி என்று சொல்லப்படுகிறத நீங்க கவனிக்கணும். அதே போல மத்திய 12:40 பாருங்கள். யோனா இரவு பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சொல்கிறதை கவனியுங்கள். இங்கேயும் பாதி பகுதி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவ்விதமாக ஒரு பகுதிக்கு பதிலாக மற்றொரு பகுதி, முழு பகுதி சொல்லப்பட்டிருக்கலாம் இல்லட்ட பாதி பகுதி சொல்லப்பட்டிருக்கலாம், இவ்விதமாய் சொல்லப்படுகிறத பிரதி ஈட்டணி என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். இன்னும் கூட மனு உருவகணி ஏற்கனவே நான் உங்களுக்கு சற்று கூறினேன், அதை மீண்டும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறோம். மனு உருவக அணி, நாம கண்களால் பார்க்க முடியாத தேவனை மானிட உருவத்தில் வர்ணித்து அவருக்கு மானிட அவயங்களை எல்லாம் கொடுத்து பேசுகிறோமே, அது மனு உருவக அணி என்று அழைக்கப்படுகிறது. தேவனை பற்றி மனிதர்கள் அறிந்து கொள்வதற்காகவே இத்தகைய உருவகங்கள் வேதத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ளன. அதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளலாம். அவருடைய கரம் என்று சொல்லும்போது நம்முடைய கரத்தை வைத்து அதை புரிந்து கொள்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் ஆவியாய் இருக்கிற தேவனுக்கு கரம் என்று ஒன்றில்லை. அவர் ஆவியாய் அல்லவா இருக்கிறார், ஆகவே கரம், கண்கள், இருதயம், சிந்தை போன்றவை நம்மை போலவே அவருக்கு இருக்கிறதாக நாம் கருதுகின்றோம். இவ்விதமாக மனு உருவகணி வேதத்திலே அதிகமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்க முடியும். சங்கீதம் 10:11 வாசிக்கிறேன் கேளுங்கள். தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான் என்று பார்க்கிறோம். இங்கே அவர் தம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆனா அவருக்கு முகம், கண்கள் எல்லாம் நமக்கு புரிவதற்காய் சொல்லப்பட்ட காரியம் என்று ஏற்கனவே கூறினேன். இப்படி அநேக வசனங்கள் இருக்கிறது, அது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். இது மனு உருவகணி என்று அழைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்னும் கூட அநேக காரியங்களை வருகிற வகுப்பிலும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நிச்சயமாகவே நீங்கள் இவ்வாறு பயின்று வேதத்தை தியானிக்க ஆரம்பிக்கும் போது, விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கும் போது சரியான விளக்கத்தை மக்களுக்கு கொடுப்பீர்கள், நீங்களும் சரியாக வேதத்தை புரிந்து கொள்வீர்கள். தொடர்ந்து ஜபத்தோடு நம்முடைய வேதாம கல்லூரியின் பாடங்களை கேளுங்கள். நிச்சயமாய் உங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே வளர்வீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. ஆரோக்கியமான சத்தியத்திலே வளர்வீர்கள், ஆரோக்கியமான சத்தியத்தை மற்றவர்களுக்கு போதிப்பீர்கள். இதனால் தேசத்திலே நல்லதொரு உபதேசத்தை, நல்லதொரு ஆரோக்கியமான விசுவாசத்தை வளர்க்கிற மாபெரும் ஊழியத்தை கர்த்தர் கிருபையாய் உங்களை எங்களை கொண்டு செய்து கொண்டு இருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தரை நாம் மாத்திரம் மயப்படுத்தும். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேதாம கல்லூரியை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த நல்ல ஊழியத்திலே அவரிடம் பங்கு பெற்று நல்ல ஊழியம் செய்யும்படி உருவாக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்பானவர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட இப்பாடத்தை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரவும் இறுதியில் நீங்கள் எழுதவிருக்கும் தேர்வுக்கு ஆயத்தப்படவும் சில கேள்விகளை பாடக்குறிப்புகளோடு தருகிறோம். கேள்விக்கான பதில்களை நன்கு கற்றுக்கொண்டு தேர்வுக்கு ஆயத்தப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.